الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان وقال أيضا فلا اقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أحب الناس إلى الله أنفعهم للناس وأحب الأعمال إلى الله سرور يدخله في قلب أخيه أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சாபிஅவுங்கள் தபவு தாபிஅங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடுமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனை உங்களையும் நான் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது வஹி இறங்கிய கட்டத்தில் அவர்கள் திடுக்கிட்டவர்களாக பதறிக்கொண்டு தன்னுடைய மனைவி கதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவிடம் ஓடி வருகிறார்கள். புதியதொரு அனுபவம், திடுக்கம், பயம், வளமைக்கு மாற்றமான குளிர், மனைவியிடம் ஆறுதல் தேடி வருகிறார்கள். மனைவியை படைத்த நோக்கத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே அந்த நிகழ்வுக்கு பின்னால் இறங்கிய ஆயத்தில் திருமணம் எந்த காலத்தில் நடந்தாலும் மனைவியை கொண்ட நோக்கம் இலைஹா, மனைவியிடம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும், மனதுக்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்ற கருத்தை அந்த நிகழ்வினூடாக நமக்கு காண கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, பதறிக்கொண்டு வந்த கணவரிடம் மனைவி பேசிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளின் சாராம்சம்தான் இன்று இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் நான் பேச இருக்கின்ற தலையங்கம். சொன்னார்கள் மனைவி, அல்லாஹ் நிச்சயமாக லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, உங்களை அல்லாஹ் எப்பொழுதும் நஷ்டவாளியாக்க மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். இந்த வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா என்பது குர்ஆனில் வந்த ஒரு துஆவுடைய ஆயத்திலே பின்னால் இடம்பெறுகின்ற ஒரு ஆயத். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅதை ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப் என்ற ஒரு ஆயத் வருகிறது. இன்னொரு வலா துஸினா, எங்களை மறுமையிலே கேவலப்படுத்தி விடாது, நஷ்டவாளியாக்கி விடாது. அந்த நன்மாராயத்தை மனைவி கண்ணியமானவர்களே கணவனுக்கு சொல்கிறார்கள். அங்கே கணவனை பற்றிய ஒரு சில பண்புகளை பேசினார்கள். ربنا واعطنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامه அந்த துஆவுடைய வார்த்தை. அந்த துஆவில் வருகிறது, மறுமையிலே எங்களை நீ ஹிஸீக்கு உட்படுத்தாது, கேவலத்துக்கும் நஷ்டத்துக்கும் உட்படுத்தாது. இந்த வார்த்தையை குர்ஆனுடைய வஹி இறங்கிய முதலாவது நாள் கணவருக்கு சொன்னார்கள் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், நஷ்டவாளியாக்க மாட்டான், கைவிட மாட்டான் என்று பேச்சை ஆரம்பித்தவர்கள் கணவனுடைய நபித்துவத்துக்கு முன்னால் இருந்த சில பண்புகளை சான்று பகர்கிறார்கள். உங்களில் சிறந்தவர் மனைவியிடம் நட்பேறு பெற்றவர், பேஸ்புக்கிலே 1000 அல்ல 500,000 லைக் வாங்கலாம், மனைவியிடம் ஒரு லைக் வாங்காவிட்டாலும் அவர் நல்லவர் என்ற பெயரை அல்லாவிடம் அடைய முடியாது என்பதை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நபித்துவம் கிடைத்த அந்த கட்டத்திலே, நபித்துவத்துக்கு முன்னாலே மனைவியிடத்திலே நல்ல பெயரை, மனைவியின் வெறுப்பை, மனைவியின் ஓப்பை பெற்ற அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனைவி புகழ்ந்த வார்த்தைகள் தான் என்னுடைய பிரசங்கம். முதலாவது பல வார்த்தைகளை சொன்னார்கள். சொன்னார்கள், ஏன் உங்களுக்கு அல்லாஹ் நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டான், ஏன் உங்களுக்கு கேவலத்தை அல்லாஹ் தரமாட்டான் தெரியுமா? இன்னக்க லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவினர்களை சேர்ந்து நடக்கிறீர்கள். அதையும் நான் அந்த அளவு விரிவாக பேச மாட்டேன், இது தனித்தலையங்கம். வதஹ்மிலுல் கல், மக்களுடைய சிரமங்களை, கஷ்டங்களை, துக்கங்களை, மக்களுக்கு ஏற்படுகின்ற அசாதாரணமான நிலைமைகளை நீங்கள் உங்களுடைய பொறுப்பில் ஏற்று அந்த சிரமங்களை அகற்றுவதற்கு முயற்சிக்கிறீர்கள். தஹ்மிலுல் கல் வதக்ஸிபுல் மாதும், நீங்கள் அல்லது வதக்ஸிபுல் மாதும் என்றும் ஒரு வார்த்தை அங்கு வந்திருக்கிறது. ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, நோயாளிகளுக்கு, சாதாரணமானவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து உங்களுடைய பொருளாதார வசதியினூடாக அவர்களுக்கு உதவுகிறீர்கள். சுருக்கம் என்ன தெரியுமா? ஏழைகள், அனாதைகள், விதவைகளுக்காக பாடுபடுகிறீர்கள், முயற்சிக்கிறீர்கள், தியாகம் செய்கிறீர்கள். சத்திய வழிகளில், நல்ல சேவைகளில், நட்பணிகளில் மக்களுக்கு ஏற்படுகின்ற நாய்பா என்றால் அனர்த்தங்கள் என்ற கருத்து, ஆபத் என்ற கருத்து அதுவும் உள்ளடங்குகிறது. ஆபத்துகளிலே, அனர்த்தங்களிலே, அது வெள்ளமாக இருக்கலாம், அது சூறாவளியாக இருக்கலாம், அது தீ விபத்தாக இருக்கலாம், அது தீவிரவாத விபத்தாக இருக்கலாம், இந்த கட்டத்திலே நீங்கள் மக்களுக்கு முஈனாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ரிலீஃப் பண்ணக்கூடிய, நிவாரண உதவி வழங்கக்கூடிய, இன்று எத்தனையோ 1000 100 வருடங்களுக்கு பின்னால் யாரோ அறிமுகப்படுத்தி அவர்களை தலைக்கு மேலே தூக்கி தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ஜிஓக்கள் என்று. அவர்கள் உள்நோக்கத்தோடு என்ஜிஓ வேலை செய்கிறார்கள். அந்த என்ஜிஓவுக்கும் இதுதான் என்ஜிஓ செய்ய வேண்டிய பணி என்பதை, சமூக சேவை இதுதான், நிவாரண உதவி இதுதான், சிரமப்படுபவர்களுக்கு அவசரமான ஒத்தாசைகள் புரியும் விதம் இதுதான் என்பதை என்ஜிஓக்களுக்கெல்லாம் தலைமை வகிக்கின்ற இஹ்லாஸுள்ள, உள்நோக்கம் இல்லாத அந்த உதவியாளர் நபித்துவத்துக்கு முன்னாலே என்ஜிஓ வேலை செய்தார்கள். எனவே என்ஜிஓ என்பது சிறுநீர் கழித்து விட்டு கழுகாத வெள்ளைக்காரர்கள் அறிமுகப்படுத்தியது அல்ல, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னால் செய்த பணி. கண்ணியமான தலையங்கம் என்ன? இன்று பிறந்தோம், வாழ்ந்தோம், சிறுபிராயம், வாலிபம், வயோதிபம், படித்தவர்கள் பட்டம் வாங்கினோம், வசதி உள்ளவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறினோம், உள்நாடு வெளிநாடு என்று ஏற்றுமதி இறக்குமதி, குடும்பம் குடும்ப கௌரவத்தை பாதுகாத்தோம், சிலர்களுக்கு ஆடை அலங்கரிக்க வேண்டும் என்ற ஒரு வகையான பற்று, சிலர்களுக்கு புதிய புதிய வாகனங்களை மாற்ற வேண்டும் என்ற ஒரு வகையான விருப்பு, சிலர்களுக்கு பாதிக்கின்ற எலக்ட்ரானிக் அந்த சாதனங்கள் மொபைல் போன் இப்படியான கருவிகளை புதிய புதிய நவீன ரகங்களை வாங்க வேண்டும் என்றெல்லாம் வாழ்ந்து கழிக்கிறோம். கண்ணியமானவர்களே, சமூகத்திற்காக என்று என்ன செய்கிறோம்? நான் மௌத்தாகினால் ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால் எனக்காக ஒரு வார்த்தை துஆ கேட்பதற்கு எத்தனை பேரை விட்டு செல்கிறோம்? என்னுடைய ஜனாசாவுக்கு பக்கத்திலிருந்து மனைவி அழுவார், கணவனை இழந்ததற்காக, பிள்ளைகள் அழுவார்கள், தந்தை இழந்ததற்காக, சகோதரர்கள் சகோதரனை இழந்ததற்காக, பெற்றோர்கள் பிள்ளை இழந்ததற்காக, உறவுகள் இல்லாமல் எனக்காக உண்மையான உள்ளத்தோடு இவரை நாம் இழந்து விட்டோம் என்று உண்மையான கண்ணீர், முதலை கண்ணீர் அல்ல, உண்மையான கண்ணீர் வடிப்பதற்கு எத்தனை பேரை, எத்தனை ஏழைகளை, எத்தனை அநாதைகளை, எத்தனை விதவைகளை, எத்தனை யாசகர்களை, எத்தனை தொழிலில்லாதவர்களை, எத்தனை நோயாளிகளை விட்டு செல்கிறோம்? சிலர்களுடைய ஜனாசாவில் அழுதார்கள், உறவினர்களை விட பயங்கரமான அழுகை. சிலருடைய ஜனாசாவில் சொந்த மனைவி அழுகின்ற அழுகையை விட பல நூறு மடங்கு காரமான ஆழமான அழுகை அழுதார்கள். கேட்கப்பட்டது, யாரப்பா உங்களுடைய நானாவா? இல்லை. மாமாவா? இல்லை. உயிர் பிரியா நண்பனா அல்லது உடல் பிரியா நண்பனா? இல்லை. ஏன் அழுகிறீர்கள்? ஜெயின் லாப்தி ரஹமத்துல்லாஹி நிகழ்வு, மக்களுக்காக வாழ்ந்தார்கள். இந்த சமூகமும் மக்களுக்காக அனுப்பப்பட்டது, மக்களுக்கு பயனளிப்பதற்காக. பிரச்சாரம் தாவா, இது ஆன்மீகம். இதோடு கலந்த மக்களுடைய பௌதீக லௌகீக பணியிலும் நாம் ஈடுபட வேண்டும். இரண்டும் இணைந்ததுதான் இஸ்லாம். கண்ணியமானவர்களே, ஜைனுல் ரஹ்மத்துல்லாஹி யார் தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன், அவருடைய பேர் அலி. ஜெயின்லாத்தின் என்ற பெயரால் பிரபலியம் பட்ட பெயர், புகழ் பெயர். ஜனாசா குளிப்பாட்டியவர்கள் சொன்னார்கள், ஜனாசா குளிப்பாட்டியவர்கள், ஜனாசாவில் ஏழைகள் அநாதைகள் விதவைகள் என்றாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். கட்டுப்படுத்த முடியாத அழுகை. ஏனப்பா அழுகிறீர்கள் என்று ஜனாசா குளிப்பாட்டியவர் சொன்னார். அவருடைய உடம்பில் தோல் பகுதியில் முதுகில் ஒரு வகையான அடையாளம் இருந்தது, கருப்பு அடையாளம். அது எதனால் வருகின்ற அடையாளம் தெரியுமா? மூடை சுமப்பதால் வருகின்ற அடையாளம், நாட்டாமைகளுக்கு ஏற்படும் அடையாளம், நாட்டாமைகளுக்கு வருகின்ற அடையாளம். மௌத்து வரைக்கும் காணவில்லை அந்த அடையாளம் என்பதில் என்ன விளங்குகிறோம்? யாருக்கு முன்னாலும் வெறுமேனியுடன் இருந்தது கிடையாது என்ற ஒழுக்கத்தையும் படிக்கிறோம். வெறுமேனியோடு சுத்துவது மனிதத்தன்மைக்கு மாற்றமானது என்பதையும் அந்த நிகழ்விலே படிக்கிறோம். விசாரித்து பார்த்த வகையிலே கண்ணியமானவர்கள் இவருடைய பொதிகளை சுமப்பதற்கு கூட பல மாணவர்கள், பல நபர்கள் தயாராகின்ற மேதை, அந்த நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் மௌத்தாகிய தினம் அவர்களுடைய வீட்டு வாசலில் ஒரு விடயத்தை இழந்தார்கள். தேடி பார்த்தார்கள், நாளாந்தம் எங்களுடைய வீட்டு வாசலில் வைக்கப்படுகின்ற அல்லது வாராந்தம் அல்லது மாதாந்தம் வைக்கப்படுகின்ற உணவு பொதி, ஆடைகள், வாழ்வாதார தேவைகள் இன்று இல்லை, இன்று இல்லை. இதுவரைக்கும் இந்த ஏழைகள் அநாதைகள் சொன்னார்கள், விதவைகள், எங்களுடைய வீட்டு தேவைகள் எங்களுடைய வீட்டுக்கு முன்னால் இரவோடிரவாக ஒரு பார்சல் வந்து வைக்கப்படும், காலையில எடுப்போம் பாவிப்போம். இன்று இந்த பார்சல் வரவில்லை, இன்று இரவு நாம் இந்த பார்சலை, இந்த மூடையை வீட்டு வாசலில் காணவில்லை. எனவே இந்த ஜனாசா, இந்த மையத், இவர்தான் இதுவரைக்கும் நமக்காக அந்த பொதிகளை வீட்டு வாசலில் வைத்தார். அந்த பொதிகளை சுமந்த அந்த அடையாளம் தான் ஜனாசா குளிப்பாட்டுகின்ற பொழுது நாம் முதுகில் கண்டோம் என்று சொன்னார்கள். சமூகத்துக்காக வாழ்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, மக்களுக்காக என்ன செய்தோம், என்ன செய்திருக்கிறோம்? நமக்காக மனமுருகி அழுகின்ற துவா கேட்கின்ற எத்தனை பேரை விட்டு செல்கிறோம்? உறவினர்கள் உறவு முறையை கூட சேராத நாம் கண்ணியமானவர்களே மற்றவர்களுக்கு படிச்சவது. என்னுடைய பிரதான நான் முன்வைக்க இருக்கின்ற விடயங்கள் இந்த தலையங்கம் மக்களுடைய கஷ்ட துன்பங்களில் பங்கெடுக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான காலத்தில் வாழ்கிறோம் என்று பேசிக்கொள்கிறோம். மதம் மாறுகிறார்கள், மதம் மாறுகிறார்கள் என்பதை விட மதம் மாற்றப்படுகிறார்கள் என்ற வார்த்தை பொருத்தம். இன்றிலிருந்து 10 தினங்களுக்குள் ஒரு ஊர்ஜிதமான தகவல், நமது தலைநகரில் முஸ்லிம்கள் செறிந்து வாழ்கின்ற அந்த பகுதியிலே மிக கேவலமான ஆனால் செய்தவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அதெல்லாம் விரும்புகின்ற செயல், உள்நோக்கம் இல்லாவிட்டால் நாம் எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம் என்று சிந்திப்போம். ஒரு முஸ்லிம் பாடசாலைக்கு முன்னால் ஒரு கிறிஸ்தவ மத பாதிரி, ஃபாதர் சொல்லுவோம், கிறிஸ்தவ மத குரு பாடசாலை விடுகின்ற பொழுது இடைக்கிடையே நின்று கொள்வாராம். நின்று வருகின்ற பிள்ளைகளுக்கு கிறிஸ்டியன் ஆகுங்கள் என்று பிரச்சாரம் அல்ல, என்னுடைய மதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இப்படி செய்கிறேன் என்பது அல்ல. அவர் நோட்டமிடுவாராம். பிள்ளைகளுடைய பாதணி, ஷூ காலுக்கு போடுகின்ற பாதணியையும் பேகையும் ஆடையையும் நோட்டமிடுவாராம். எந்த பிள்ளையுடைய ஷூ கிழிந்திருக்கிறதோ, எந்த பிள்ளையுடைய பேக் கிழிந்திருக்கிறதோ அந்த பிள்ளையை தனிமையில் கூப்பிடுவாராம். கூப்பிட்டு, உங்களுக்கு ஏன் இந்த பாதணி வாங்க முடியவில்லை? கிறிஸ்தவ பாதர் 1910 கதை சொல்லவில்லை, நவீன யுகத்தில் இந்த மாதத்துக்குள் நடந்த நிகழ்வுகள். அந்த பிள்ளைக்கு பாதணி வாங்கி கொடுப்பாராம், அவ்வளவுதான் உடைய வேலை, ஒரு பயானும் கிடையாது. அந்த பிள்ளைக்கு ஷூ பேக் வாங்கி கொடுப்பாராம், அந்த பிள்ளைக்கு சீருடை வாங்கி கொடுப்பாராம். இப்படி ஒரு 3-4 தடவைகள் செய்கின்ற பொழுது தானாகவே அந்த பிள்ளை கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளும் என்பதில் எல்லளவு சந்தேகம் இருக்கிறதா? அப்படி ஒரு குடும்பம் கிறிஸ்தவ மதத்துக்கு போய்விட்டால் அதற்கு பின்னர் பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் வைபரிலும் டெங்கோவிலும் டெலிகிராமிலும் பிகோவிலும் லைனிலும் இன்ஸ்டாகிராமிலும் வீடியோ எடுத்து போட்டோ பிடித்து இந்த வீடு இந்த தெரு இந்த குடும்பம் கேவலப்படுத்தி விட்டார்கள், இஸ்லாத்தை மதம் மாறிவிட்டார்கள் என்று சொக்கரித்த என்ன பயன்? பேஸ்புக்கிலே அதை ஷேர் பண்ணி என்ன பயன்? ஒரு பிள்ளைக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுத்திருக்கிறாயா? ஒரு பிள்ளைக்கு 5 யார் வெள்ளை புடவை வாங்கி கொடுத்திருக்கிறோமா? யார் இஸ்லாத்துடைய விரோதிகள், அவனா நாமா? கவலையோடு கேட்கிறேன். 1800 1948 சுதந்திர தினத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வல்ல, நவீன யுகம் நவீன காலம். இந்த ஒரு மாத இடைவெளிக்குள் உறுதியான தகவல், கண்ணால் கண்டவர் சொன்ன தகவல், 2வது அறிவிப்பாளர் நான் தான். எங்க இருக்கிறோம்? யாராவது ஒரு தவறு செய்துவிட்டால், குறை செய்துவிட்டால் அந்த குறை வெளிப்படுத்த காட்டுகின்ற பிரயத்தனம் அவர் ஏன் செய்தார் என்று காட்டவில்லை, பிறருடைய கஷ்ட துன்பங்களில் பங்கெடுப்பது அவர்களுக்கு செய்கின்ற உதவி அல்ல, இஸ்லாத்தை பாதுகாக்கின்ற பணி. அதனால் தான் வகை இறங்கி அந்த ஆரம்ப கட்டத்தில் நபியவர்கள் பயந்தோடி வருகின்ற பொழுது, நீங்கள் மக்களுடைய கஷ்ட துன்பங்களில் பங்கெடுக்கின்றவர் அல்லவா, உங்களுக்கு கை சேதம் கவலை நஷ்டம் வராது. நல்ல விடயங்கள் உபகாரங்களில் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்கள். பலத் என்ற அந்த சூராவில் இருக்கின்ற பிந்திய பகுதியில் சில வசனங்களை ஓதினேன். ஏழைகளுக்கு உதவுவது
அநாதைகளுக்கு உதவுவது. அற்பப்பொருளை கூட செலவழிக்காத கஞ்சர்களாக இருப்பார்கள் என்று சிலரை அல்லாஹ் கேவலப்படுத்தி பேசுகிறான் என்றெல்லாம் ஆயத்துக்களை அடுக்கிக் கொண்டு போகலாம். அதுவல்ல நோக்கம் கண்ணியமானவர்களே, நாம் சமூகத்துக்காக என்ன செய்தோம், என்ன செய்தோம்? ஹதீஸ் ஒன்றை சொன்னேன். இன்று ஹஜ் செய்கின்றவருடைய நோக்கம், உம்ரா செய்கின்றவருடைய நோக்கம், தொழுகின்றவருடைய நோக்கம், என்னென்ன குர்ஆன் திலாவத், ஜிக்ர், அவுராதுகள், என்னென்ன அமல்கள் செய்கிறோமோ எல்லோருடைய நோக்கமும் அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை அடைய வேண்டும். கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். தொழச்சொல அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கம் ஏற்படும். தொழுகையாலே அல்லாஹ்வோடு உரையாடுகிறார். தொழுகை இஸ்லாத்தின் தூண். தொழுகை இல்லாதவர் முண்டம் போன்று அதிசிருக்கிறது. தொழுகை கடமை. அதே தொழுகையாளி பரிபூர்ணமான முஸ்லீமாக வேண்டுமா? கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தின் சமூக பற்றுள்ளவராக இருக்க வேண்டும். சமூக பற்றுள்ளவராக நபி அவர்கள் மக்களை கவர்ந்தார்கள். பண்பை வைத்தே தவிர புத்திமதிகளையும் பயான்களையும் அவர்களுடைய செல்வத்தையும் வைத்தல்ல. ஹதீஸிலும் சொன்னார்கள், செல்வத்தின் மூலம் பணத்தின் மூலம் கவர முடியாது, பண்பால் கவரலாம். பணத்தை கொடுத்தாக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. பணம் இருக்கும் வரைக்கும் இருப்பார். பண்பு, பண்பு இருந்தால் பணம் அவசியம் இல்லை. பணத்தை அல்லாஹ் காலடியில் கொண்டு வந்து கொட்டுவான். அதனுடைய தலையங்கம் மக்களுக்கு என்ன தேவை என்று நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன தேவை என்று அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ் பார்ப்பான். அந்த ஹதீஸ் என்ன தெரியுமா? அஹப்புன் நாஸ் இலல்லாஹ் மக்களிலே அல்லாஹ்வுடைய அன்புக்கு மிகவும் உரித்தானவர், அல்லாஹ்வுடைய அன்புக்கு மிகவும் அருகதை உடையவர், மக்களுக்கு பிரயோசனமானவர், பயனுள்ளவர், அவருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோசனம். அடுத்த பகுதியில் ஹதீஸுடைய தொடரில் அஹப்புல் அமால், சிறந்த அமல்கள், சிறந்த செயல்களில் ஒன்றுதான் மக்களுடைய பிறருடைய உள்ளத்தில் நீங்கள் ஏற்படுத்துகின்ற சந்தோஷம், பிறருடைய வாழ்க்கையில் நீங்கள் போடுகின்ற மகிழ்ச்சி, பிறருடைய கண்ணீரை துடைப்பது, பிறருடைய கவலையை போக்குவது, பிறருடைய வறுமைக்கு நீங்கள் உதவுவது, பிறருடைய நோய்க்கு உதவுவது, பிறருடைய திருமண ஏழை குமரர்களுடைய திருமண சடங்குகளில் உதவுவது, பிறருக்கு வீட்டு வசதி பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, அமல்களில் எல்லாம் மிக அல்லாஹ்வுக்கு உவப்புக்குரிய அமல் என்று அந்த ஹதீஸ் தொடர்கிறது. அல்லது யாருடைய ஒரு கடனை அடைப்பது, ஏழை கடனாளி நகையை அடகு வைக்கிறார், வட்டிக்கு கொடுக்கிறார், வட்டிக்கு எடுக்கிறார் என்று அவரை கேவலப்படுத்த முடியும். வட்டி ஹராம், வட்டி கேவலமானது, சந்தேகம் இல்லை. ஏன் மனைவிக்கு கொடுத்த வாழ்க்கையிலே ஒரே ஒரு நினைவு சின்னம், மனைவி ஞாபகார்த்தமாக வைத்து கண் குளிர வேண்டிய ஹலாலான அன்பளிப்பு, அந்த மகரை கூட வட்டி கடைக்கு ஏன் கொடுத்தார் என்று நாம் அந்த வேரை பார்க்காமல் வெறும் மரத்தின் இலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மரத்தின் இலைகளை பார்க்கிறோம். வட்டிக்கு கொடுக்கிறான், வட்டிக்கு எடுக்கிறான், வட்டிக்காரன் செட்டியார் என்று பேச முன்னர் ஏன் வட்டிக்கு கொடுத்தார்? வறுமை. வட்டிக்கு கொடுக்கலாம் எடுக்கலாம் என்று சொல்ல வரவில்லை. தாயோடு உறவு கொள்கின்ற, சகாத உறவு கொள்கின்ற அளவு கேவலமான பாவம். ஏன் அந்த பாவத்துக்குள் இறங்கினான் என்பதை பார்க்காமல் அவரை குறை பேசுவதற்கு நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. இதன் நபியுடைய பண்பு. அவர் ஏன் வட்டிக்கு கொடுக்கிறார், ஏன் வட்டிக்கு எடுக்கிறார், ஏன் மகரை கூட கொடுத்து விட்டார், ஏன் வங்கிக்கு போகிறார், ஏன் லோன் எடுக்கிறார், வியாபாரத்தை பெருக்கி அவருடைய பேராசையை வளர்ப்பதற்கு எடுக்கவில்லை. அவர் கஷ்டமானவரா? கஷ்டத்துக்கு எடுக்கிறார். அவர் எடுக்க கூடாது. அவர் வட்டி கெடுத்தாலும் வளர்ந்த ரிஸ்க்குதான், திருடினாலும் வளர்ந்த ரிஸ்க்குதான், ஏமாற்றி எடுத்தாலும் வளர்ந்த ரிஸ்க்குதான், அவர் மற்றவர்களுடைய சொத்தை பறித்தாலும் அளந்த ரிஸ்கை தான் அவர் ஹராமாக எடுக்கிறார். அவர் செய்வது தவறு, அதை சொல்ல வரவில்லை. அவரை குறை பேசுபவர்கள் ஏன் அவர் அந்த தவறை செய்கிறார் என்று பார்க்கவில்லை. அதுதான் நபியுடைய பண்பு. வேரை பார்ப்பார்கள். வேருக்குத்தான் தண்ணீர் ஊட்டுவது, இலைக்கல்ல, இலைக்கல்ல. கண்ணியமானவர்களே, இந்த பணிகளில் நபியுடைய நிகழ்வு, ஏனே நபிமார்களுடைய ஒரு சில நிகழ்வுகளை தொட்டுக்காட்டி நேரத்துக்கு ஏற்றவாறு சில விடயங்களை தொட்டு காட்டுவோம். ஒரு பிரசங்கத்தில் பேசி முடிக்க வேண்டிய தலையங்கம் அல்ல, பாரிய தேவை இருக்கிறது மக்களுக்கு. சிலர்களை நினைப்போம் பணக்காரர்கள் என்று, அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கவலை அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். சிலர்களை நினைப்போம் பிச்சைக்காரர்கள் என்று, அவர்களுக்கு சொத்தை கணக்கு பார்த்தால் அவர்களுடைய சக்காத்தில் முழு ஊரையும் வாழ வைக்கலாம். பிச்சைக்காரன் போன்றே வாழுவான், மற்றவருடைய பணத்திலே வாழுவான், எல்லா வங்கிகளிலும் லட்சக்கணக்கில் அக்கௌண்ட் இருக்கும். கூடிய சீக்கிரம் சுவிஸ் பேங்கிலும் அவர் அக்கௌண்ட் திறக்க வாய்ப்புண்டு. பிச்சைக்காரன் போன்ற வாழ்க்கை, ஆனால் பணம் இருக்கிறது. இவர்களை அல்ல அல்லாஹ் சொல்வது, மக்களிடம் செஞ்சி கதறி குழாவி கேட்க மாட்டார்கள். சிரித்துக் கொண்டுதான் அவர்கள் உள்ள மாலும் சிரித்துக் கொண்டுதான் சமூகத்தில் புழங்குவார்கள். அழகான ஆடை அணிந்திருப்பார்கள், சுத்தமாக இருப்பார்கள். இருப்பதே மூன்று ஆடை தான், சுத்தமாக அழகாக அணிவார்கள். நினைப்போம் இவருடைய 30 ஆடை இருக்கிறது என்று இல்லை, மூன்றே மூன்று தான் இருக்கிறது. அவர் கிளீனாக இருக்கிறார், அவர் அல்லாவிடத்தினுடைய தேவை முறையிடுகிறார். எனவே செல்வந்தன் போன்ற அல்லாஹ் அவரை வாழ வைக்கிறான். ஆனால் வீட்டில் 30 வயது தாண்டி ஒரு குமர் இருக்கிறது, வீட்டில் 15 லட்சம் செலவழித்து செய்ய வேண்டிய ஆபரேஷனுக்கு ஒரு நோயாளி துடித்துக் கொண்டிருக்கிறார். வீட்டிலே காப்பவும் போட முடியாமல் எத்தனையோ மாப்பிள்ளைமார்கள் நகையையும் வீட்டையும் திருமணம் முடிக்கின்ற சீதனப்பட்டு பிடித்த கணவன்மார்கள் ஒதுக்கிவிட்டு செல்கிறார்கள். நகையில்லை எனவே வேண்டாம், வீடில்லை எனவே வேண்டாம். உள்ளம் அழுகிறது, ஆனால் முகம் சிரிக்கிறது. இப்படியான ஏழைகளை நபியவர்கள் இனம் கண்டார்கள். இனம் காணாத பொழுது எனக்கு காட்டுங்கள் என்று சொன்னார்கள், காட்டுங்கள் என்று சொன்னார்கள். அபிலி சென்று இந்த பாதை 15 வருடமாக இப்படி இருக்கிறது, குன்றும் குழியுமாக இருக்கிறது. இந்த பாதையிலே பாடசாலை மாணவர்களுக்கெல்லாம் பிரயாணம் செய்ய முடியவில்லை. 2 கிலோமீட்டர் நடந்து செல்கிறார்கள், 5 கிலோமீட்டர் நடந்து செல்கிறார்கள். மக்களுடைய கஷ்டங்களை அந்த ஊடகவியாளர்கள் அந்த துறை சார்ந்தவர்களுக்கு முன்வைக்கிறார்கள். ஏதோ நல்ல பணி செய்கிறார்கள், ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய பணியை செய்கிறார்கள். அந்த ஊரை சேர்ந்த வாக்கு பிச்சை கேட்டு மந்திரியாகிய மந்திரி செய்ய வேண்டிய வேலையை மீடியா செய்கிறது, பாராட்ட வேண்டும். மீடியாக்களுக்கெல்லாம் சிறந்த மீடியா, நேர்மையான மீடியா, உண்மையான மீடியா, மீடியா துறைக்கே அஸ்திவாரமிட்ட இஸ்லாம், நபியவர்கள் அந்த மீடியாவுடைய வேலை செய்தார்கள். தன்னுடைய நிருபர்களை அனுப்பினார்கள், சொன்னார்கள் எல்லா சகாபாக்களிடமும் எந்த மூளை முடுக்கில் இந்த மீடியா நவீன யுகத்தை செய்கின்ற பணியை ஒட்டக காலத்தில் நபியவர்கள் செய்தார்கள். எந்த 3G கிடையாது, 4G கிடையாது, எந்த கம்ப்யூட்டரும் கிடையாது, எந்த இன்டர்நெட்டும் கிடையாது, கனரக வாகனங்களும் கிடையாது, வெகு சீக்கிரத்தில் போவதற்கு ஹைவேயும் கிடையாது. செய்தார்கள் மீடியாவுடைய சிறந்த பணியை. அபிலிகோனி, ஏ சகாபாக்களே, மூளை முடுக்காக செல்லுங்கள், எல்லா இடங்களுக்கும் சென்று இந்த மூளையில், இந்த வீட்டில், இந்த குடிசையில், இந்த பாலைவனத்தில் இந்த தேவையுடைய ஒரு மனிதர் இருக்கிறார் என்று அவருடைய தகவலை திரட்டி கொண்டு வந்து என்னுடன் தாருங்கள். மீடியாக்களை பாராட்டுகிறோம், பொன்னாடை போட்டுகிறோம், கமெண்ட் பண்ணுகிறோம். இந்த நபியை பாராட்டுவதற்கு யார் பாராட்டுவது அல்ல நோக்கம், நபி பிறந்த மாதத்தில் வாழ்க்கையில் கொண்டு வருவதுதான் நோக்கம். பாராட்ட வேண்டும், வாழ்க்கையில் வராமல் பாராட்டுவதில் பயன் கிடையாது. சரி, நபியர்கள் தேடி சென்றார்கள் பழனிகள் போல், சுருக்கமாக செல்ல வேண்டும். எந்த வேண்டால் பாதை நடந்து போவார்கள். ஒரு சின்ன பிள்ளை கையால் படித்து எடுத்துக்கொண்டு, எனக்கு உதாரணம் சொல்கிறேன், அந்த பிள்ளை விளையாட்டுத்தனத்தில் நபியவர்களுடைய அன்பு கண்ணியம் எனக்கு நமது பாசையில், நமது பிள்ளைக்கு கூட ஏதும் வாங்கி கொடுக்காத கஞ்சர்கள் நாம் சில வேலை. யாரோருடைய பிள்ளை, எனக்கு இந்த தேவை இருக்கிறது, எனக்கு இதை வாங்கி தாருங்கள், எனக்கு இதை வாங்கி தாருங்கள் என்று ஒரு சின்ன பிள்ளை கையை இழுத்துக்கொண்டு எங்கு கூட்டிச் செல்லுமோ அங்கெல்லாம் நபியவர்கள் இழுபட்டு கொண்டு போவார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். அந்த அளவு சேவை பற்று கனிமணர்களே சொல்லிக்கொண்டே போகலாம். கஷ்டமானவர் யாரை கண்டாலும் உடனே தேடி சென்று உதவுவார்கள். மனைவிமார்களை அப்படித்தான் பழக்கினார்கள், ஆடரித்தார்கள். நாம் ஆடரிக்கிறோம் என்று வையுங்கள், உதுகியா இறைச்சியில் கூட 1/3 எடுக்கலாம் என்று சட்டம் இருக்கிறது, எடுக்க வேண்டும் என்ற கடமை கிடையாது. 1/3 எடுக்கலாம், கட்டாயம் எடுக்க வேண்டும் என்ற கடமை கிடையாது. மூன்றில் ஒன்றை விட 30 கிலோ வருகிறதா, நமக்கு 5 கிலோ போதுமா, மற்ற 25 கிலோவை பங்கு வைப்பதுதான் சிறந்தது. நமக்கு 1 கிலோ போதுமா, நாம் 29 கிலோகளை 10 பங்கு வைப்பதுதான் சிறந்தது. நபியவர்கள் மறுத்தார்கள், ஆடு மனைவி சொன்னார்கள் பார்சல் பண்ணி பங்கிடு. பங்கிட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்ன பேலன்ஸ் என்று கேட்டார்கள். நம்மை போன்று மூன்றில் ஒன்று பேலன்ஸ் ஆகவில்லை, 30 கிலோவில் 10 கிலோ எடுக்கவில்லை, 60 கிலோவில் 20 கிலோ எடுக்கவில்லை, ஒரே ஒரு பார்சலை நமக்காக வைத்தேன், அதுதான் பேலன்ஸ் என்றார்கள். சொன்னார்கள் நபி அவர்கள், ஆயிஷா நீ எடுத்ததல்ல பேலன்ஸ், நாம் பங்கிட்டு கொடுத்ததுதான் பேலன்ஸ். நபியவர்களுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு? மூன்று தலைப்பிறைகளை கண்டோம். எம்முடைய வீட்டில் அடுப்பெரிப்பதற்கு எண்ணெய் கிடையாது, எண்ணெய் இருந்தால் எண்ணெயை குடித்திருப்போம், லாம்பெண்ணெய் அல்ல ஜெய்தூன் எண்ணெய், எண்ணெயை குடித்திருப்போம். அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கின்ற நபி எல்லா பார்சலையும் பங்கிட்டு விட்டு ஒரு பார்சல் வைத்ததற்காக, இது நமக்கு நம்முடைய வயிற்றுக்குள் போக வேண்டியது, இது பேலன்ஸ் அல்ல, பேலன்ஸ் நீ பங்கு விட்டதுதான் ஆயிஷா. இந்த புத்திமதி, இந்த பாடம், பிறருடைய கஷ்டத்தை நம்முடைய தேவையை விட முற்படுத்துகின்ற அந்த இக்ராம், இந்த இக்ராம் ஈசார், இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இங்கு படித்துக் கொடுக்கப்பட்ட பாடம். பின்னால் ஒரு காலம் நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1 லட்சம் திர்ஹம் அல்லது தீனாரை, தங்க நாணயம் அல்லது வெள்ளி நாணயத்தை அனுப்புகிறார்கள். 1 லட்சம் தங்க நாணயம் என்று வையுங்கள், ஒரு பவுன் என்று வையுங்கள். இங்குதான் கோல்ட் கலர், அங்கு கோல்ட் தான் தீனார் அல்லது வெள்ளி. 1 லட்சம் 1 பவுன் தங்கம் என்று வையுங்கள், இன்றைய விலைக்கு போட்டு பாருங்கள், 1 பவுன் 40,000 என்று வைப்போம். 1 லட்சத்தால் பெருக்குங்கள், 1 பவுன் 40,000 வீதம் 1 லட்சம் என்றால் கணக்கு பாருங்கள். நபியவர்கள் அங்கு சொன்னார்களே, ஆயிஷா நீ கொடுத்ததுதான் நமக்காக மறுமையில் பேலன்ஸ், நீ வைத்தது நமது வயிற்றுக்கும் நமது மனத்துக்கும் உரியது என்று சொல்லாமல் சொன்னார்கள். ஏன், அதை வேற அதீதத்தில் இருக்கிறார்கள். ஆதமுடைய மகன் சொல்கிறான், என்னுடைய காணி, என்னுடைய பூமி, என்னுடைய அக்கவுண்ட், என்னுடைய ஆடை, என்னுடைய உணவு, என்னுடைய பிள்ளை என்று எனக்கு எனக்கு எனக்கென்று மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் வாழ்கிறான். ஆதமுடைய மகனுக்கு உலகத்தில் கிடைப்பது 3 தான், உடுத்து கிழித்த ஆடையும் உண்டு கழித்த சாப்பாடும். 3வது நிரந்தரம், அவர் முற்படுத்தி மறுமைக்காக அனுப்பிய அந்த தான தர்மங்களும். 2 உலகத்தில் அழியும், 1 தான் பேலன்ஸ் என்றார்கள். அந்த ஹதீஸை சொன்ன நபி குடும்பத்திலே செயல்படுத்தினார்கள். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு 1 லட்சம் தீனார்களையும் திருகங்களையும் ஒரே வினாடியில் என்றால் உடனே முஆவியா ரலியல்லாஹு அனுப்பியதுதான் தாமதம். கலீஃபா அனுப்பியவுடன் அதே இடத்தில் 1 திருகத்தை கூட தனக்கு எடுக்காமல் செலவழித்து விட்டார்கள். வேலைக்காரி கேட்டார், தாயே நீங்கள் நோன்பாளி, நீங்கள் நோன்பாளி, நோன்பு திறப்பதற்கு 1 திருகத்தை வைத்தால் உங்களுக்கு இறைச்சி வாங்கி கொண்டு வந்து சமைத்து தருவேன் இஃப்தாருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கொஞ்சம் ஞாபகப்படுத்த இருந்ததே, இறைச்சி இஃப்தாருக்கு சாப்பாடு வாங்குவதற்கு 1 திருகம் வைப்பதற்கு எனக்கு ஞாபகம் வரவில்லை, என்னுடைய நோன்பு கூட எனக்கு மறந்து விட்டது, மற்றவர்களுடைய பசியை அடைக்கின்ற தாகம். எத்தனை சாப்பாடுகள் குப்பை தொட்டியில், எத்தனை சோற்றுமணி காணில், எத்தனை மாமிச துண்டுகள் குப்பை தொட்டியில், எத்தனை மாமிசங்கள் பூனைக்கு கூட தின்ன முடியாத அளவு அழுகி சுருநாற்றம் வீசி வீசப்படுகிறது. சுருக் என்பது குளிர்சாதன பெட்டி என்பது மாமிசத்தை பாதுகாக்கின்ற பெட்டி. மாதக்கணக்கில் நமக்கு தெரியாமல் எத்தனையோ மீன் பார்சல்கள், எத்தனையோ இறைச்சி பார்சல்கள் அழுகி வீசுகின்ற காலம். கண்ணியமானவர்களே, சிலரின் தேவைகளில் ஈடுபட்டால் மங்கான பி ஹாஜதி அஹி கானல்லாஹு பி ஹாஜதி, யார் பிறருடைய தேவையில் ஈடுபடுவாரோ நிறைவேற்ற முயற்சிப்பாரோ இவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றும் பொறுப்பை ஏற்பான். ஒரு மனிதர் மாலை வளர்த்தி நடந்து கொண்டிருக்கிறார். ஹதீஸ், மேகம் மலை இரட்டுகிறது, மலை இரட்டிய மேகத்திலிருந்து சத்தம் வருகிறது. நான் சொன்னேனே யார் பிறருடைய தேவையில் ஈடுபடுவாரோ அவருடைய தேவைக்கு அல்லாஹ் பொறுப்பு. மேகத்திலிருந்து ஒரு அசரீரி சத்தம் சொல்கிறது, இன்னாருடைய தோட்டத்துக்கு மழை பெய், குறிப்பிட்டவர்களுடைய பெயரை சொல்கிறது. அந்த பெயர் அந்த அறிவிப்பில் நான் பார்த்த அறிவிப்பில் வந்திருக்கவில்லை. அந்த கேட்ட மனிதருக்கு ஒரு திடுக்கம், ஒரு அதிர்ச்சி. அந்த மேகம் எங்கு, மழை மேகம் எங்கு செல்கிறது என்று நோட்டம் எடுக்கிறார். அப்படியே செல்கிறது, ஒரு ஒரு ஆற்றில் அல்லது ஒரு கால்வாயில் ஒரு நதியில் மழை பெய்கிறது. அந்த வாய்க்கால் எங்கு போகிறது, அது யாருடைய தோட்டத்துக்குரிய வாய்க்கால் என்று தேடி சென்று அந்த வயலுக்கு சென்றேன். அந்த வயலில் ஒரு விவசாயி மண்வெட்டியால் கான் வெட்டி வாய்க்கால்களை வெட்டி தன்னுடைய தோட்டத்துக்கு நீரை பாய்ச்சிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்டேன், உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் இதுதான். உடனே அந்த அறிவிக்கக்கூடிய மனிதர் சொல்கிறார், மேகத்தில் யாருடைய பெயர் சத்தம் கேட்டதோ அந்த பெயரை அவர் சொன்னார். ஏனப்பா பெயர் கேட்கிறாய், திடீரென்று வந்து நீ யார்? நான் வந்து கொண்டிருந்தேன், மழை கிரட்டியது, அந்த மேகத்தில் உங்களுடைய பெயரை சொல்லி உங்களுடைய தோட்டத்துக்கு மழை பெய்ய சொன்னது. நோட் பண்ணி வந்தேன், ஃபாலோ பண்ணி வந்தேன் உங்களுடைய தோட்டத்தில் தான். என்ன அமல் செய்கிறீர்கள்? உங்களுடைய தோட்டத்துக்கு மாத்திரம் மழை பெய்வதற்கு அல்லாஹ் உத்தரவிட்டு உங்களுக்கு மாத்திரம் விசேஷமாக மழை பொழிய வைப்பதற்கு உங்களிடம் என்ன அமல் இருக்கிறது? சொன்னார், தெரியாமல் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு விவசாயி, என்னுடைய வயல் அறுவடை செய்வேன், அறுவடை செய்து மூன்றாக பிரிப்பேன், மூன்றாக பிரிப்பேன். அறுவடையில் மூன்றில் ஒரு பகுதியை ஊரில் இருக்கின்ற ஏழைகள், அநாதைகள், விதவைகள், வழிப்போக்கர்கள், தேவையுடையவர்கள், கஷ்டமானவர்களுக்கெல்லாம் மூன்றில் ஒரு பங்கை ஒதுக்கிவிட்டு அதை அவர்களுக்கு அர்ப்பணித்து விடுவேன், சதக்கா கொடுத்து விடுவேன். மற்ற மூன்றில் ஒரு பங்கை என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவுகளுக்கு செலவழிப்பேன். மற்ற மூன்றில் ஒரு பகுதியை மறுதடவை விவசாயம் செய்வதற்கு அதை நாட்டாக பாவிப்பேன். பிறருடைய தேவையில் ஈடுபடுபவருக்கு கிணறு தோண்டி மோட்டர் போட்டு லட்சக்கணக்கில் செலவழித்து தண்ணீர் எடுக்க வைக்காமல் மேகத்துக்கு அல்லாஹ் சொன்னான், இவருடைய தோட்டத்துக்கு மழை பெய்யவை. நபியவர்கள் சொன்ன சம்பவம் கனிமார்களே, இதுதான் மற்றவருடைய தேவை. மூன்று நபிமார்களுடைய நிகழ்வுகளை சொல்லி நான் தமிழ் பிரசங்கத்தை முடிக்க நினைக்கிறேன். சுருக்கமாக, நபியவர்கள் மாத்திரமல்ல ஏனைய நபிமார்களும் சமூகத்துடைய கஷ்ட துன்பங்களில் பங்கெடுத்தார்கள். அப்படி பங்கெடுக்காதவன் உண்மையான அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவராக மாற முடியாது. முதல் யார்? எல்லா நபிமார்களும் பிரபலியமானவர்களை, அறிமுகமானவர்களை கேள்விப்பட்ட நிகழ்வில் ஒரு விடயங்களை சொல்கிறது, ஒரு சில விடயங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அறிவாளி, அழகு, திறமை, கனவு விளக்கம், பல திறமைகள். அரசர் நெருக்கமான ஒரு பதவியை கொடுக்க முன் வருகின்ற பொழுது அவரை அழைத்த பதவி இவருக்கு ஒரு அசிஸ்டன்டாக வைப்பதற்கு, ஒரு செக்ரட்டரி போன்று பாவிப்பதற்கு. நேர்மையானவர், நல்லவர், அறிவாளி. என்ன அல்லாஹ் சில கனவுக்கு கூட அவருடைய பொருளாதாரம், நாட்டின் பொருளாதாரத்தை கூட எப்படி சேவ் பண்ண வேண்டும், எப்படி களஞ்சியப்படுத்த வேண்டும் என்று ஒரு கனவு, அரசனுடைய கனவுக்கு விளக்கம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட திறமை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்பொழுது அவர்கள் கேட்ட பதவி என்ன பதவி தெரியுமா? என்ன பதவி? களஞ்சியங்களுக்கு பொறுப்பாக்கு, மக்களுக்கு செலவழிக்கின்ற நிதி அமைச்சைத்தா. எதற்கு? வெளிநாடுகளிலே மாளிகை வாங்கவா, கெஸ்ட் ஹவுஸ் கட்டவா, அல்லது நாட்டில் அரைவாசியை சொந்த பெயர் எழுதவா, பிள்ளைகளுடைய பெயர் எழுதவா, அல்லது பத்து பரம்பரை சொத்து சேர்க்கவா? இல்லை. ஆடம்பரமான வீட்டில் வாழவா? இல்லை. அரச குடும்பத்தில் பொன்னெடுக்கவா? இல்லை. வெளிநாட்டு வங்கிகளில் அக்கவுண்ட் திறக்கவா? இல்லை. மக்களுக்கு சேவை செய்வதற்காக, மக்களுடைய கஷ்டங்களை துடைப்பதற்காக, ஏழைகளுடைய, விதவைகளுடைய, அனாதைகளுடைய, நோயாளிகளுடைய கஷ்டமானுடைய தேவையை நிவர்த்தி செய்வதற்காக வாரி வழங்க நீதமாக நேர்மையாக செயல்படுவேன். அந்த துறையில் அனுபவம் அறிவுள்ளவன் என்னை அந்த பொறுப்பை தான். இதுதான் என்னுடைய நிகழ்வு. சம்பவத்தை நான் நீட்டிச் சொல்லவில்லை. சமூகத்துடைய கஷ்டத்தை துடைப்பதற்கு அந்த அமைச்சியை பொறுப்படுத்தார்கள் செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் நீர் வழங்கினார்கள். நீர், இரண்டு பெண்கள் ஒதுங்கி நிற்கிறார்கள், நீர் அல்ல முடியாமல் ஆண்கள் இருக்கிறார்கள். என்ன ஒதுங்கி நிற்கிறீர்கள்? மிஸ்ரிலிருந்து மதியம் வந்திருக்கிறார்கள். இல்ல, ஆண்கள் இருக்கிறார்கள், ஆண்களோடு கலக்காமல் தனிமையில் தான் நாங்கள் நீர் அருந்துவோம், நீர் எடுப்போம், வீட்டுக்கு தண்ணீர் எடுப்போம் என்று குடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தந்தை வயோதிபர், அவரால் முடியாது, ஆண்களும் கிடையாது, சகோதரர்கள் கிடையாது உதவிக்கு. நாங்கள் தான் வீட்டு வேலை செய்ய வேண்டும். ஒழுக்கமாக நிற்கிறார்கள் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த பெண்களுக்கு தண்ணீரை எடுத்துக் கொடுத்தார்கள். ஆண்கள் இருக்கிறார்கள். தந்தை கேட்டார், என்னம்மா நேரத்தோடு வந்து விட்டீர்கள், தாமதமாகவே தண்ணீருக்கு போனால் இல்லை, இப்படி ஒரு வாலிபர் வந்தார், எங்களோடு இப்படி ஒரு உதவியை செய்து அனுப்பிவிட்டார், ஒன்றும் பேசவில்லை, ஒன்றும் விசாரிக்கவில்லை, நீங்கள் யார், யாருடைய மகள், உங்களுடைய வீடு எங்கே, ஒன்றும் கேட்கவில்லை, ஒரு உதவியை செய்து விட்டார். நம்பிக்கையானவர், அமானிதமானவர், பெண்களின் பக்கமும் கவனம் செலுத்தாத நம்பிக்கை நாணயமானவர். கூட்டிக் கொண்டு வாருங்கள். அந்த உதவியை செய்துவிட்டு கண்ணியமானவர்களே, ஒருவருக்கு ஒரு பணியை செய்தால், உதவியை செய்தால் அல்லாவிடம் துவா கேட்டால் கபூல் ஆகும். ஹிதுமத்துக்கு பின்னால் செய்கின்ற துவா கபூல் ஆகும். உடனே நிழலில் உட்கார்ந்து, மரத்துக்கு கீழே உட்கார்ந்து, ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், ரப்பே நீ எனக்கு என்ன நனவுகளை இறக்கி வைக்க வைக்கிறாயோ வைப்பாயோ, அந்த உலகத்துடைய பொருளாதாரங்கள் ரிஸ்கின் பக்கம் நான் தேவை உள்ளவன், ஃபகீர் என்ற அந்த ஃபக்கரை, ஏழ்மையை அல்லாவிடம் முறையிட்டார்கள். உடனே அங்கே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மகளை அனுப்புகிறார்கள், கூட்டிக் கொண்டு வாருங்கள். வீட்டிலே கண்ணியமானவர்களே, நபிமார்கள் எல்லாம் செய்த தொழில் ஆடு மேய்க்கின்ற தொழில் கிடைக்கிறது. அந்த வீட்டுக்கே கௌரவமான ஒரு மருமகனாக அல்லாஹ் மாற்றினான். இந்த பெண்களுக்கு தேவையை நிறைவேற்றி ஒரு இரண்டு கூட தண்ணீரை அள்ளி கொடுத்தார்கள். அவருடைய வாழ்க்கைக்கே அல்லாஹ் பொருளாதாரத்தை, கண்ணியமான குடும்பத்தை, மன வாழ்க்கையை, திருமணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தான் என்றால், பிறரின் தேவையை நிவர்த்தி செய்பவருக்கு அவரின் தேவை அல்லாஹ் நிறைவேற்றுவார். அடுத்த நிகழ்வு கண்ணியமானவர்களே, சுருக்கமாக முடிக்கிறேன். நபி அல்ல, ஒரு இறைநேசர், துல்கர்னை நடைசலாம், இறுதியா நிகழ்வு. துல்கர்னை நடைசலாம் முழு உலகத்துடைய ஆட்சி கிடைத்தவர். உலம் பலம் வருகின்ற பொழுது ஒரு இடத்தில் மக்களை சந்திக்கிறார். சொன்னார்கள், யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாருடைய தொல்லை, எங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள், எங்களுக்கு எங்களை வலைப்படுத்துகிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள், இவர்களை தடுத்து ஒரு சுவரை கட்ட வேண்டும், ஒரு சத்தை அமைக்க வேண்டும், ஒரு சுவரை, ஒரு மதிலை. மக்களுடைய கச்சதுன்பங்களில் பங்கெடுக்கின்றவர் கண்ணியமானவர்களே. அவர் மக்களிடம் எந்த பாராட்டையும் புகழையும் எதிர்பார்க்க கூடாது, முடியாது. அவருடைய எதிர்பார்த்தால் அவருடைய மன தூய்மை அவருடைய நன்மை அளிக்கும். மன தூய்மை இல்லாத அந்த முகஸ்துதி நன்மை அளிக்கும். உடனே சொன்னார்கள், நாங்கள் ஏதாவது பணம் தருகிறோம். சமூக சேவையாளர், என்ஜிஓவில் இருப்பவர், வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற உதவி பணங்களை 1 கோடியில் 50 லட்சத்தை சுரண்டிவிட்டு 50 லட்சத்தில் சேவை செய்வதல்ல. அது என்ன என்ன கட்டிடம் கட்டினாலும், பொதுவாக சொல்கிறேன், துறை சார்ந்தவர்களுக்கு பணம் முழுக்க மக்களுக்கு என்று செலவழிக்க வேண்டும். நாங்களுக்கு ஏதாவது கொடுப்பணவு தருகிறோம், பணம் தருகிறோம், வேண்டாம். அல்லாஹ் எனக்கு தந்தது அதை விட சிறந்தது. நீங்கள் எனக்கு உடனால் உதவி செய்யுங்கள், எடுபடி வேலைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர்கள் சத்தை கேட்டார்கள். அந்த அநியாயத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து பாதுகாப்பதற்காக ஒரு ரதுமை பலத்த ஒரு சுவரை, அகலமான உயரமான ஒரு சுவரை அமைத்துக் கொடுத்தார்கள். வாழ்வியல் பிரச்சினை, பிறரால் நடக்கின்ற அநியாயத்துக்கு ஒரு தடுப்பு சுவரை அமைத்து கொடுத்தார்கள். இன்று வரைக்கும் சூரத்துக்காக இன்று வெள்ளிக்கிழமை ஓதப்படுகின்ற சூறாவாக இருக்கிறது. அதில் இறுதிக்கட்டத்திலே வருகின்ற சம்பவம் இவர்களுடைய சம்பவம் என்றால், மக்களுடைய கஷ்ட துன்பங்களை நீக்கியவரை கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் நினைவு கூற வைப்பான் என்பதற்கு சிறந்த சான்று. எனவே கண்ணியமானவர்களே, கஷ்டம் துன்பம் எல்லோருக்கும் இருக்கிறது. பிறருடைய கஷ்டத்தை நாம் உட்படுத்துகின்ற பொழுது நமது கஷ்டம் நீங்கும், இல்லாமலாகும், நமது துக்கம் கவலை நீங்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உண்மையான சமூகப்பட்டுள்ள அன்பு பாசமுள்ள சாராள மனசுள்ள முஸ்லிம்களாக நம்மை மாற்றுவானாக. யார், எங்களுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, பூர முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மனுத்தருவாயாக. யார், உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, இஸ்லாத்தின் சகல பண்புகளையும் பின்பற்றுகின்றவர்களாக்குவாயாக, இஸ்லாத்தின் சகல துறைகளிலும் சிறந்தவர்களாக நம்மை ஆக்குவாயாக. நபியவர்களுடைய வெளிரங்கம் உள்ரங்கம் இரண்டிலும் நபியை பின்பற்றக்கூடியவர்கள் மாற்றுவாயாக. நபியவருடைய பண்புகளை தருவாயாக, நபியவருடைய சமூக பற்றை நமக்கு தருவாயாக. களிமாவுடன் வாழ்ந்து இறுதி மூச்சும் களிமாவுடன் பிரியக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவாயாக. வஆஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம பாரிக் அலா. முஹம்மத்.